بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون، نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. صدق الله. ஆரம்பமாக கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், அன்பான பெரியார்கள், அன்பான தாய்மார்கள், சிறார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்புகளுக்கு மத்தியில் ரொம்பவும் சிறப்பான ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை இந்த பூமிக்கு மேலால ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலேயும் அன்புக்குரிய மேலானவர்களே, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை ஏனைய உம்மத்தினர்களை விடவும் ஒரு சிறப்பான ஒரு உம்மத்தாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஆக்கி வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, நாங்கள் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய ஆயுள் காலத்தை ஏனைய உம்மத்தினர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரொம்பவும் குறுகிய காலம் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்தாகத்தான் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால ஆக்கி வைத்திருக்கிறான். திருமதி ஷரீஃபுடைய ஒரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, அமாரு உம்மத்தி மா பைன சித்தீன வ சபஈன், என்னுடைய உம்மத்தில் அதிகமானவங்க இந்த பூமிக்கு மேலால 60-70 வருடத்துக்கு இடைப்பட்ட காலம்தான் உலகத்தில் வாழுவாங்க என்பதாக விளங்கப்படுத்தினாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, இந்த உம்மத்தில் அதிகமானவர்களுடைய ஆயுள் காலம் அது 60-70 இடைப்பட்டதாக இருக்கும் என்பதாக ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய காலத்துடைய வரையறையை தெளிவுபடுத்தினாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் குறிய காலம் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்து சொன்னா அது ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தான். என்றாலும் அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு செஞ்ச ஆகப்பெரிய கிருபை, இந்த உம்மத்து மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக இந்த உம்மத் நாளில் கியாமத்துடைய நாளில அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல ஏராளமான இபாதத்துகளோடு ஏராளமான நன்மைகளோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சமுதாயத்தினருடைய காலத்துல சில அவகாசங்களை சில சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்கள்ல அமல்களை செய்யறதை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான கூலிகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில இரவுகளை விடவும் சில இரவுகளை சிறப்பாக்கி இருக்கிறான். நமக்கு தெரியும், ஷஅபானுடைய நடுப்பகுதியுடைய இரவு ஒரு சிறப்பான ஒரு இரவாக இருக்குது. சில நாட்களை விடவும் சில நாட்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இதே போல சில மாதங்களை விடவும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை சிறப்பானதாக ஆக்கி அல்லாஹ் நம்முடைய கரத்துல தந்து கொண்டிருக்கிறான். அந்த மாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி திருப்பு முனைகளை அமைச்சு நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு தௌபாவையும் இஸ்திகஃபாரையும் செஞ்சு கொண்டு குர்ஆனுடைய திலாவத்துகளை செஞ்சு கொண்டு தன்னிம்பக்கமாக நெருக்கத்தை உண்டாக்கி கொண்டு நாளை கியாமத்துடைய நாளில நல்ல நிறைய அமல்களோடு என்ன சந்திங்க என்பதாக அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய மேலானவர்களே, இப்படி தரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ஆகும் சிறப்பான உன்னதமான விலை மதிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொன்னா அதுதான் நானும் நீங்களும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த ரமபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கு. அன்புக்குரிய மேலானவர்களே, ஷாபான் ரஜபுடைய ஆரம்பத்திலிருந்தே துவா செஞ்சு கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ் ரஜபுல பரக்க செய்வாயாக, ஷாபான்ல பரக்க செய்வாயாக, மேலான ரமபான அடையறதுக்கான தௌஃபீக நசீபாக்குவாயாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சு அந்த மாதத்தை அடையறதுக்கான சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த மாதத்தை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அந்த மாதம் எங்களுக்கு கிடைச்சோனோம், அதுல திருப்பு முனைகள் அமைக்கப்பட வேண்டும், இதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இதன் நோக்கமாக வச்சுத்தான் இப்படி உபதேசங்களுடைய அதாவது இப்படியான மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரக்கூடிய ரமபானை எப்படி கழிச்சோனோம், எப்படி அதுல தயாரிப்புகளை செஞ்சு கொள்ளணும், அதனுடைய ஆரம்பத்துடைய பத்து அது எப்படியாக இருக்குது, அதனுடைய நடுப்பகுதி அது எப்படியாக இருக்குது, அதனுடைய கடைசி பகுதி எப்படியாக இருக்குது, எப்படி நாங்கள் நடந்து கொண்டா, எப்படி அந்த ரமபானை சந்திச்சா எங்களுடைய வாழ்க்கையின மாற்றங்களும் திருப்பு முனையும் அமையும் என்ற ஒரு சிந்தனைய சமூகத்தில் ஊற்றத்துக்காக வேண்டித்தான் இப்படியான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செஞ்சு கொள்வானாக. எந்த நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை அடையறதுக்கான தௌஃபீக் நசீபாக்குவானாக. யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செஞ்சார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்துகளையும் கைராத்துகளையும் அல்லாஹ் உண்டாக்குவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனித சமூகத்தை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஏன் நாங்க உலகத்துல ஏனைய படைப்பினங்களை விடவும் உங்களை ஒரு சிறப்பான ஒரு படைப்பாங்க நாங்க ஆக்கி வச்சிருக்கிறோம். மேலானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்காகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் மனிதன் சிறப்பாக்கப்பட வேண்டும், மனிதன் உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, மனிதனுடைய பின்னணியில அல்லாஹ் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்? அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் இந்த மனித சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னா அதுதான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ் இப்படியான ஒரு வாழ்க்கைய உலகத்தில் அறிமுகம் செஞ்சிருக்கிறானோ, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாகரிகத்தை எந்த கலாச்சாரத்தை உலகத்தில் அறிமுகம் செய்து விட்டு போயிருக்கிறார்களோ அதன்படி மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய நோக்கமாக இருக்கு. இதனால்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைச்ச நோக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்க படைச்ச நோக்கம் எங்களை இபாதத் செய்யும். அன்புக்குரிய மேலானவர்களே, இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யாரு நல்லமல்கள் செய்கின்றார் என்றதை நாங்கள் சோதிக்கிறதுக்கு தான் உலகத்தில் உங்களை படைச்சு வச்சிருக்கிறோம், இப்படியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறோம், அதுக்கு பின்னால் ஒரு மௌத் இருக்குது, இப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்க எப்படி நடக்கிறீங்க, உங்களிலிருந்து எப்படியான அமல் வெளியாகுது என்றதை சோதிக்கிறதுக்கு தான் நாங்கள் படைச்சு வச்சிருக்கிறோம் என்பதாக மனிதனை படைச்ச நோக்கத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆக அன்புக்குரிய மேலானவர்களே, மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் ஆகவும் உன்னதமான சிறப்பான ஒரு இபாதத் இருக்கும் என்று சொன்னா அதுதான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கு. அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுகை அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் சிறப்பான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும் தொழுகையுடைய சிறப்பை விளங்குவோம் என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா கடமைகளையும் இந்த பூமிக்கு மேலால வச்சு தான் கடமையாக்கிறார். அது ஜகாத்தாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எப்படியாப்பட்ட இபாதத்தாக இருந்தாலும் சரி இந்த பூமிக்கு மேலால வச்சு தான் அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்துக்கும் கடமையாக்கிறார்.
ஆனா அன்புக்குரிய மேலானவர்களே, இந்த தொழுகைய இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஆகப்பெரிய ஏற்பாடுதான் இஸ்ராவுடைய பயணம், மிஅராஜுடைய பயணம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேற்கொள்ள வச்சு தன்னின் பக்கமாக அழைச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய கரத்துல 50 நேரத்துடைய தொழுகையை கொடுக்கிறான். கடைசியாக 5 நேரமாக குறைக்கப்படுகின்றது. அல்லாஹ் இந்த உம்மத்துல கொண்ட ஆகப்பெரிய இரக்கம் தான் 5 நேரம் தொழுதா 50 நேரத்துடைய நன்மையை கொடுக்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் சிறப்பான இபாதத்துன்னா அது தொழுகையாகத்தான் இருக்கு. இதனாலதான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் சிறப்பான இபாதத் எது என்பதாக கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேரத்துக்கு தொழுகிற தொழுகை இருக்கிறே இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பம் என்று சொன்னாங்க. இதனாலதான் அன்புக்குரிய மேலானவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் கடைசி கடைசியாக வந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு மேலான தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை நீங்க நிலைநாட்டுங்க, இந்த தொழுகையை விட்டுட வேண்டாம், இந்த தொழுகையை நீங்க கடைபிடித்து சரியான முறையில செஞ்சு வாங்க என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையையும் அடிமையுடைய விடயத்திலையும் தான் கடைசியாக பேசியிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, அது மாத்திரமல்ல, நாளில் தியாமத்துரிய நாளில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கேள்வி கணக்கு கேட்பான், இது உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறேன், இது அல் குர்ஆன் சுன்னா ஒரு உண்மையாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கடைசியாக வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நாளில் தியாமத்துரிய நாளில எழுப்பாட்டுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய சஞ்சிதானத்தில் நீப்பாட்டப்படுவாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, கொடுத்த வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும், 50 வருஷமாக இருந்தாலும் சரி, 60 வருஷமாக அல்லது 100 வருஷமாக இருந்தாலும் சரி, கொடுத்த காலத்தை பத்தி அல்லாஹ் கேட்க போறான். அதுல ஒரு கேள்விதான் கேட்கப்படும், ஒவ்வொரு மா யுஹாஸபு பிஹில் அபது யௌமல் கியாமா அனி ஸலா, அல்லாஹ் நாளைய கியாமத்து நாள்ல முதலாவது கேட்பான் உங்களுடைய தொழுகையை பத்தி, தொழுகையை நிலைநாட்டினீங்களா, சரியான முறையில செஞ்சீங்களா, அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நீங்க கொடுத்து சரியான முறையில தொழுதீங்களா கேட்கப்படும். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த தொழுக சீராக இருக்கும் என்று சொன்னா அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் சீராக இருக்கும் என்று சொன்னாங்க. அது ஹஜ்ஜாக இருக்கலாம், அது உம்ராவாக இருக்கலாம், அது ஜகாத்தாக இருக்கலாம், அது நோம்பாக இருக்கலாம், தொழுக சீராக இருக்கும் என்று சொன்னாதான் ஏனைய அமல்களும் சீராக இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அது சீராக இல்லை என்று சொன்னார். அதுல சரியான முறையில நிறைவேற்றப்படலண்டா, அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் கொடுக்கப்படல என்று சொன்னா, உரிய முறையில தொழப்படல என்று சொன்னா, அதை வீணடிச்சிருப்போம் என்று சொன்னா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய அமல்களும் சீராக இருக்க மாட்டுச்சு. அது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, உம்ராவாக இருந்தாலும் சரி, எப்படியான அமலாக இருந்தாலும் சரி, சீராக இருக்க மாட்டேச்சு என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுகன்னு சொல்றது அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது, அல்லாஹ்விடத்துல ரொம்பவும் பொறுமதியான ஒரு இபாதத்தாக இருக்கு. யார் இந்த தொழுகையை சரியான முறையில நிறைவேற்றுவாங்களோ, அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுப்பாங்களோ, நேரத்துக்கு அழகான முறையில தொழுவாங்களோ, அன்புக்குரிய மேலானவர்களே, அதனுடைய பின்னணியில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏராளமான வெகுமதிகளை எங்களுக்கு தாரத்து காத்து கொண்டிருக்கிறார். யார் தொழுகையை நேரத்துக்கு தொழுது வருவாங்களோ, 5 நேரமும் அழகான முறையில தொழுகிறாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தோட தொழுகிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுமாறு சொல்லி இருக்கிறாங்களோ அப்படி அமைதியான முறையில தொழுகிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹ்வுடைய எப்படியாப்பட்ட உதவிகள் வந்து சேரும் என்பதால். அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் கொடுக்கிற முதலாவது பாக்கியம் தான் அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு உண்டாக்கப்படும். யார் தொழுகையை சரியான முறையில நிறைவேற்றுவாங்களோ அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்குது, அது சீராகிடும். அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இபாதத் இருக்கும் என்று சொன்னால் அது தொழுகையாக தான் இருந்து கொண்டிருக்கு. இதனாலதான் ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்குது, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ ஸாஜிதுன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம் உண்டா? ஒரு மனிதன் அல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டா? அதுதான் சுஜூத் என்று சொன்னான். மனிதன் தன்னுடைய சிரச அன்புக்குரிய மேலானவர்களே, எந்த ஒரு கட்டத்திலையும் இஸ்லாம் தன்னுடைய பொறுமதியான தலைய யாருக்கும் சாய்ச்சலத்துக்கு அனுமதி கொடுக்கல. எந்த ஒரு கட்டத்திலையும் யாரும் தன்னுடைய தலைய கீழே பணிச்சலத்துக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. ஒரு மனிதனுடைய உறுப்புல ரொம்பவும் சிறப்பான கண்ணியமான ஒரு உறுப்பை கொண்டு சொன்னா அதுதான் தொழுகையாக இருக்குது, அதுதான் தலையாக இருக்குது. அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுகையுடைய கட்டத்தில் அடியான் தன்னுடைய தலைய இந்த பூமிக்கு மேலால வச்சு அல்லாஹ்விடத்தில் நிரூபணம் செய்கிறான், யா அல்லாஹ், நான் உன்னுடைய ஒரு அடிமையாக இருக்கிறேன், நான் உன்னுடைய ஒரு அடிமை என்ற அடிமை தூரத்தை மனிதன் விளங்கப்படுத்தக்கூடிய கட்டம் என்று சொன்னா அதுதான் சுஜூதாக இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நீங்க துஆக்களை கூட்டிக் கொள்ளுங்க, சுஜூதுல துஆக்களை கூட்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைகள் இருக்குதா, கஷ்டங்கள் இருக்குதா, ஹஜாத்துகள் இருக்குதா, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதா, அல்லாஹ்விடத்துல சொல்றதுக்கு ரொம்ப ஏற்றமான இடம் அது சுஜூதாக இருக்குது. சுஜூதுல தலையை வச்சுக்கொண்டு நீங்க உங்களுடைய ரப்பிடத்துல மன்றாடுங்க, கண்ணீருடைய சொட்டுகளை வடிங்க, அல்லாஹ் பதில் சொல்வான் என்பதாக சொன்னாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, முதலாவது தொழுக இருக்கிறே அல்லாஹ்வோட உள்ள தொடர்பா உண்டாக்கும். இரண்டாவது விடயம் தான் அன்புக்குரிய மேலானவர்களே, யாரு தொழுகையை சரியான முறையில நிறைவேற்றுவாரோ அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் தான் அல்லாஹ் ரிஸ்குடைய வாயில்களை திறந்து கொடுப்பான், ரிஸ்குடைய வாயில்களை திறந்து கொடுப்பான். அன்புக்குரிய மேலானவர்களே, இன்னைக்கு நாங்க எங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி செய்யற முக்கியமான ஒரு வேலை என்று சொன்னா அது தொழிலாக இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள் பூர்த்தி செஞ்சு கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தின ஒரு முறை தான் அது வியாபாரமாக இருக்குது, தொழிலாக இருக்குது, ஹலாலான வழிகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்குது. அந்த வழியில ஒரு மனிதன் சம்பாதிக்கிறது இருக்குது, அது ஒரு இபாதத்தாக இஸ்லாம் பார்த்திருக்கிறது. ஆனா அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சில இபாதத்துகளை காட்டி தந்திருக்கிறான். ஒரு மனிதன் அந்த இபாதத்துகளை செய்யக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் ரிஸ்குடைய வாயில்களை திறந்து தருவான். அதுல ஒன்றுதான் அன்புக்குரிய மேலானவர்களே, தக்வாவாக இருக்கிறேன். யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவாங்களோ, தனிமையிலையும் ஒரு மாதிரி இருக்கிறாரே, கூட்டத்திலையும் ஒரு மாதிரி இருக்கிறாரே, மனைவிக்கு முன்னாலேயும் ஒரு மாதிரி இருக்கிறாரே, மனைவி இல்லாத நேரத்திலையும் ஒரு மாதிரி இருக்கிறாரே, கணவனுக்கு முன்னாலேயும் அந்த பெண் ஒரு மாதிரி இருக்கின்றால், கணவன் இல்லாத நேரத்திலையும் தன்னுடைய கற்ப பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறாள். ஒரு மனிதன் நாட்டை விட்டும் வெளியே பேசுவதன் பின்னாலேயும் ஒரு மாதிரி இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறாரே, அல் குர்ஆன் சொல்லுது நீங்க தக்வாவோடு இருப்பீங்க. வரக்கூடிய பிரச்சனை இருக்குது, அதுக்கு வெளியாகிற வாயில்களை திறந்து தருவோம். அது எப்படி கிடைச்சும் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனை வெளியாகிறதுக்கு அல்லாஹ் நினையாத புறத்தால வாயில்களை திறந்து தந்து அதிலிருந்து வெளியாகிறதுக்கான சந்தர்ப்பங்களை தருவான். இரண்டாவது தான் அல்லாஹ் ரிஸ்குடைய வாயில்களை திறந்து தருவான், துஷ்புடைய வாயில திறந்து தருவான். இது முதலாவது. இரண்டாவது விடயம் தான் அன்புக்குரிய மேலானவர்களே, யாருடைய வாழ்க்கையில் இஸ்திகஃபாருடைய பழக்கம் இருக்குதோ, அதிகமாக இஸ்திகஃபாருகளை செய்யறது, காலையிலையும் மாலையிலையும் இஸ்திகஃபாருகளை கூட்டிக் கொள்றது, அதிகமாக பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறது, அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அதனுடைய பின்னணியில ஏராளமான வெகுமதிகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு வந்து சொன்ன ஒரு விடியம் என்று சொன்னா அதுதான் இஸ்திக்ஃபாருகளை கூட்டிக் கொள்ளுங்க. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபகுல்து ஸ்தஃகிரூ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவான் சொல்லிவிட்டு இஸ்திக்ஃபாருடைய பின்னணியில கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை சொல்றாங்க. யூர்ஸிலு ஸமா அலைக்கும் மிதராரா, மழை இல்லாண்டா அல்லாஹ் மழையுடைய பாக்கியத்தை தருவான் சொல்லிவிட்டு சொல்றாங்க. யூர்ஸிலு ஸமா அலைக்கும் மிதராரா வயம்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன், அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியங்களை நசீபாக்குவான். யாருக்கு குழந்தையுடைய பாக்கியம் இல்லையோ, அன்புக்குரிய மேலானவர்களே, உலகத்துல கிடைச்ச வெகுமதிகள்ல ஆகும் சிறந்த ஒரு பாக்கியம் இருந்தா அது குழந்தையுடைய பாக்கியமாகத்தான் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க குழந்தையுடைய பாக்கியம் இல்ல, குழந்தையுடைய பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, யார் யாரெல்லாம் இந்த பாக்கியங்கள் கிடைச்சலையோ செய்ய வேண்டிய ரெண்டு விடயங்களை குர்ஆன் சொல்லுதே, ஒன்று பாடுகளை கூட்டுங்க, நாங்க ஆம்புல பிள்ளையுடைய பாக்கியத்தை தருவோம். ரெண்டாவது தான் துஆ செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையில தக்பீர் கட்டி கொண்டு தொழுகையில் இருந்து கொண்டு கேட்கிறாங்க, யா அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறே, என்ன ஒரு தனி மனிதனாக ஆக்கி வச்சிடாதே, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள், நீ குழந்தையுடைய பாக்கியத்தை நசீபாக்க கூடியவனாக இருக்கிறாய். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அறைக்கு போறாங்க, காலத்துல இல்லாத பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, நினைச்சாங்க காலத்துல இல்லாத பழத்தை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு கொடுக்க ஏலம் என்று சொன்னா என்னுடைய மனைவி அது 95 வருஷங்களையும் தாண்டி இருக்கிறாள், இப்ப குழந்தை கிடைச்ச மாட்டிச்சு என்பதாக முழு சமூகமும் பேசுவாங்க. இந்த ரப்புக்கு ஏலும் இந்த மனைவியுடைய கருவறையில குழந்தைய உருவாக்குறதுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறாங்க, யா அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியத்தை நசீபாக்குன்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொல்றான். குழந்தைய நாங்க நசீபாக்குறோம் என்பதாக அல்லாஹ் பேரை வச்சு குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஆனால் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்தில் குழந்தையுடைய பாக்கியங்களை தருவோம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், உங்களுடைய பணத்துல வரக்கத்துகளை உண்டாக்கும், அபிவிருத்திகளை உண்டாக்குவோம், ரிஸ்குடைய வாயில்களை திறந்து தருவோம். ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, இது இரண்டாவது விடியம். மூணாவது தான் தொழுகையாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், அவங்களை பார்த்து சொல்றான், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் தொழுங்க, உங்களுடைய குடும்பத்துக்கும் தொழுமாறு ஏவுங்க. சொல்லிவிட்டு சொல்றான், நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்கல, நாங்க ரிஸ்க தருவோம். தொழுகையுடைய பின்னணியில அல்லாஹ் ரிஸ்குடைய வாக்குறுதியை சொல்லி இருக்கிறான். யாரு சரியான முறையில நிறைவேற்றுவாங்களோ வாழ்க்கையில வறுமையை பார்க்க மாட்டாங்க, கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. சின்ன ஒரு தொழில் தான் செய்வாங்க, அல்லாஹ் பரக்கத்துகளை உண்டாக்கி கொண்டே இருப்பான். ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரிஸ்குடைய வாயில்களை திறந்துதான். சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கேன். மூணாவது விடயம் தான், அன்புக்குரிய மேலானவர்களே, யாரு தொழுகைய சரியான முறையில நிறைவேற்றுவாங்களோ அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவான், பாவங்களை மன்னிச்சிடுவான். பாவம் மன்னிக்கப்படுறதுக்கான ஒரு சாதனமாகத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தொழுகையை ஆக்கி வச்சிருக்கிறான். அன்புக்குரிய மேலானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. கேட்டாங்க, சஹாபாக்களை பார்த்து, ஒரு மனிதருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, 5 நேரம் அதுல குளிக்கிறாரு, அவனுடைய உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா என்பதான் கேட்டாங்க. 5 நேரம் ஒரு நாளைக்கு குளிச்சுறாரு, அவருடைய உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா என்பதா கேட்கிறாங்க. சொன்னாங்க, அவனுடைய உடம்புல எந்த விதமான அழுக்கும் இருக்க மாட்டுச்சு, காரணம் 5 நேரம் குளிக்கிறாரு, உடம்ப பரிசுத்தமாக வச்சு கொண்டு இருக்கிறாரு, எப்படி அழுக்கு வரப்போகுது. சொன்னாங்க, இப்படித்தான் 5 நேர தொழுகையுமா இருக்குது. யாரு தொழுது வருவாங்களோ, அதை சரியான முறையில நிலைநாட்டுவாங்களோ, அல்லாஹ் அதனுடைய பின்னணியில எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான் என்பதாக சொன்னாங்க. ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தொழுகையில ஏராளமான சிறப்புகளை வச்சிருக்கிறான். கடைசியாக அல்லாஹ் தொழுகைக்கு கொடுக்கிற கூலிதான் அல்லாஹ் சொருக்கத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவான். சொர்க்கத்துடைய பாக்கியம் நசீபாக்கப்படும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது சொர்க்கத்துடைய அந்த சாவி இருக்குது, அது மித்தாகுல் ஜன்னதி அஸ்வலா, அந்த சொர்க்கத்துடைய திறவுகோல் இருக்குது, அது தொழுகையாக இருக்குது. யாரு சரியான முறையில தொழுவாங்களோ அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதனுடைய பின்னணியில கொடுக்கிற பாக்கியம் தான் சொர்க்கமாக இருக்கு. இப்ப ஒரு மனிதன் தொழல்ல இவ்வளவு பாக்கியமும் தொழக்கூடிய மனிதனுக்கு வச்சிருக்கிறான். இப்ப ஒரு மனிதர் தொழல்ல தொழுகையில பொறுப்போக்கு செய்யறாரு, தொழுகிறது கஷ்டமாக இருக்குது, பள்ளிக்குள்ளால வாரது கஷ்டமாக இருக்குது. அன்புக்குரிய மேலானவர்களே, சந்திகள்ல நின்று கொண்டு ரெண்டு மணித்தியாலம் அல்ல, மூணு மணித்தியாலம் அல்ல, பல மணித்தியால கணக்கு நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பாங்க. எப்ப அதானுடைய சத்தம் கேட்குதோ அந்த சமூகத்தினர்கள் எப்படி ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்கிறது, பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் சைத்தான்கள் விரண்டோடுறாங்க என்பதாக சொன்னாங்க. அதே போல ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, பள்ளிக்குள்ளால வாரது கஷ்டம், பள்ளிக்குள்ளால வந்து நிக்கிறது கஷ்டம், பத்து நிமிஷம் நின்று தொழுகிறது கஷ்டம், பஜார்ல நின்று கொண்டு பேசுறது அது கஷ்டமாக விளங்குதில்லை, ஆனா பள்ளிக்குள்ளால வந்து நிக்கிறது கஷ்டமாக இருக்குது. தொழுகை நிலைநாட்டுறாங்க இல்ல, ஒழுங்கான முறையில செய்றாங்க இல்ல. அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுகை நிலைநாட்டப்பட இல்லை என்று சொன்னா முதலாவது வரக்கூடிய தண்டனை தான், அவன் அல்லாஹ்வுடைய ஜிம்மத்தில் இருந்து அவன் வெளியாக பேசிடுவான், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து நீங்கினவனாக ஆகிடுவான். அன்புக்குரிய மேலானவர்களே, யார் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து நீங்கிடுவாங்களோ அல்லாஹ்வுடைய உதவிகள் வாரது கஷ்டமாக, அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்க மாட்டேன். இது முதலாவது. இரண்டாவது விடயம் தான், யாரு தொழுகைய சரியான முறையில நிலைநாட்டலையோ அன்புக்குரிய மேலானவர்களே, நாளைய தியாமத்துடைய நாளில ஒரு மனிதன் ஈமான்தாரி என்று அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சாதனம் என்று சொன்னா அது தொழுகையாகத்தான் இருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்கிற புர்ஹானன் அது ஆதாரமாக இருக்கும். நீ ஒரு ஈமான்தாரி என்பதற்கு தியாமத்துடைய நாளில ஆதாரம் தொழுகையாக இருக்கும். எவன்கிட்ட தொழுகை இல்லையோ அவன்கிட்ட இந்த விதமான அடையாளமும் இருக்க மாட்டேச்சு அவன் ஈமான்தாரி என்பதற்கு. ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுக ரொம்ப முக்கியமாக இருக்குது. தொழ இல்லைன்னு சொன்னா நாளை தியாமத்து நாளில தன்னை அடையாளப்படுத்துறது கூட கஷ்டமாக பேசணும். அது மாத்திரமல்ல, தொழுகைய நிலைநாட்டல்லு சொன்னா அவன் போகக்கூடிய இடம் இருக்குது அது நரகமாக இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான், நாளை தியாமத்துடைய நாளில சொருக்கவாதிகளுக்கோ நரகவாதிகளுக்கோ ஒரு சம்பாஷணை நடக்கும். சொருக்கவாதிகள் சொருக்கத்தில் இருப்பாங்க, நரகவாதிகள் நரகத்தில் இருப்பாங்க. சொருக்கத்தில் இருந்து கொண்டு நரகவாதிகளோட பேசுவாங்க. பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சொருக்கவாதிகள் கேட்பாங்களா, மா ஸலதகும் ஃபீ ஸக்கர், நீங்க இந்த நரகத்துக்குள்ளால வாரத்து காரணம் என்ன, ஏனப்பா நரகத்துக்குள்ளால வந்திருக்கிறீங்க, நாங்களும் உலகத்தில் வாழ்ந்தோம், நீங்களும் உலகத்தில் வாழ்ந்தீங்க, நாங்களும் அமல் செஞ்சோம், ஆனா நீங்களும் வாழ்ந்திருக்கிறீங்க, ஆனா எங்களோட வந்து சேர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சல, காரணம் என்ன என்பதாக கேட்கப்படுமா, சொல்லுவாங்க லம் நகு மினல் முஸல்லீன். முதலாவது பதில் சொல்லுவாங்க, நாங்க தொழல்லப்பா, எங்களுடைய சிரசுகள் அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில வெச்சப்படல, அது சிரமமாக இருந்துச்சு, பள்ளிக்குள்ளால வாரது கஷ்டமாக இருந்துச்சு, பத்து நிமிடங்கள் நிக்கிறது அது எங்களுக்கு பெரிய ஒரு மலைய மலைய அப்படியே குடஞ்சிருக்கிறத போல கஷ்டமாக விளங்குச்சு, நாங்க தொழல்லப்பா, தொழுகல பொடுவோக்கு செஞ்சோம், அதனுடைய பின்னணி தான் இன்னைக்கு நரகத்துக்குள்ளால வந்திருக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் முதலாவது பதில் சொல்வாங்க. முதலாவது சொல்லுவாங்க, நரகத்துக்குள்ளால போறது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டலண்டா எப்படியாப்பட்ட தண்டனையை கொடுக்கிறான்டா. ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஒரு நீண்ட ஒரு ரிவாயத்துல, ஒரு கட்டம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வலமை தான், சுபகூடிய தொழுகைக்கு பின்னால சஹாபா பெருமக்கள்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு உங்கள்கிட்ட யாரு கனவு கண்டீங்க, யாராவது கனவு கண்டிருப்பாங்கன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, யாருமே காணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன், என்ன ரெண்டு மலக்குகள் வந்து என்ன கூட்டி கொண்டு போய்த்தாங்க, சொருக்கம் காட்டப்பட்டுச்சு, நரகம் காட்டப்பட்டுச்சு, நரகத்துடைய சில வேதனைகளை நான் பார்த்தேன் என்பதாக சில வேதனைகளை சுட்டி காட்டினாங்க. அதுல ஒன்றுதான் சொன்னாங்க. நான் ஒரு மனிதனை பார்த்தேன், அந்த மனிதன் அப்படி மல்லாக்க படுத்துக் கொண்டிருந்தாரே. ஒரு மனிதன் அவனுக்கு முன்னால நின்று கொண்டு ஒரு பாறாங் கல்லால அவனுடைய தலையில ரொம்பவும் வேகமாக அடிக்கிறான். அடிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய தலை அப்படி சுப்பு நூறாகி போகின்றது. அந்த கல் ஒரு பக்கத்தில் விழுகின்றது. அந்த மனிதர் பேசி திரும்பவும் அந்த கல்ல எடுத்துக்கொண்டு வாரத்துக்குள்ளால அவனுடைய தலை பழைய நிலைமைக்கு வந்திருக்கின்றது. திரும்பவும் அடிக்கிறான். அப்படியே நிலைமைகள் நடந்து கொண்டே இருக்குது. நான் என்ன கூட்டிக் கொண்டு போனேன், அந்த மலாய்க்கா மார்கள்ட்ட கேட்டேன், ஏனப்பா இப்படி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா, அவரே என்ன செஞ்சாரு தெரியுமா, குர்ஆன பாடமாக்கி குர்ஆன படிச்சு அதை அமல் செய்யல. அடுத்ததாக சொன்னாங்க,
இப்படியாப்பட்டேதனைகளையும்
ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, இஸ்லாம் எந்த ஒரு கட்டத்திலேயோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயோ இந்த தொழுகையை விடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரல. யார் யாரெல்லாம் பருவ வயதை அடைஞ்சிடுவாங்களோ அவங்க இந்த தொழுகையை நிலை நாட்டித்தான் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, 7 வயது அடைஞ்சிட்டா உங்களுடைய குழந்தைகளை நீங்க தொழுமாறு ஏவுங்க, 10 வயசாயிட்டும் தொழுகிறார் இல்ல, பள்ளிக்கு போறார் இல்ல, அதில் அவர் களவு செஞ்சு கொண்டிருக்கிறார், அடிச்சு சரி அவங்களை தொலைவி அவங்க தொழுகையாளிகளாக மாற்றுங்க என்பதாக இஸ்லாம் சொல்லும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தொழுகை இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. இஸ்லாம் எந்த ஒரு கட்டத்திலும் அனுமதி கொடுக்கல விடத்துக்கு. மேலானவர்களே, நாங்கள் ஏனைய இபாதத்துகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த இபாதத்துகளை விடத்துக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கு. உதாரணமாக நோன்பை எடுத்துக்கொள்ளுங்க, நோன்பு வயது வந்தவர்கள் பிடிக்கிறது கட்டாயமாக இருக்குது. ஆனா ஒரு மனிதர் என்ன செய்கிறாரே, பிரயாணியாக இருக்கிறாரே, அல்லது அவனுடைய உடம்புல சக்தி இல்லை, இஸ்லாம் சொல்லுது நீ நோம்ப உனக்கு விடையிலும் உனக்கு ஆரோக்கியம் கிடைச்ச நேரத்தில் அந்த நோம்ப நீ கலா செஞ்சு கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் இருக்கிறாரே, இதே போல ஹஜ் எடுத்துக்கொள்வோம், ஹஜ்ஜுடைய கடமை வசதி உள்ளவர்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கிறவங்களுக்கு நிலைநாட்டித்தான் ஆக வேண்டும். இப்போ ஒத்தட்ட பணம் இருக்குது ஆனா உடம்புல ஆரோக்கியம் இல்ல, இஸ்லாம் சொல்லுது நீ ஹஜ்ஜு உனக்கு செய்யறது கடமை இல்ல. எப்ப சொன்னா உனக்கு உடம்புல ஆரோக்கியம் வந்துட்டேன் பின்னால்தான் நீ அந்த ஹஜ் செஞ்சுவோ என்பதாக இஸ்லாம் சில சந்தர்ப்பங்களை கொடுக்குது. ஆனா அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுகையுடைய விடயத்துல இஸ்லாம் எந்த அளவுக்கு ஆழமாக பேசிக்கொண்டிருக்கு என்று சொன்னார். அன்புக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதன் படுத்தாம் படுக்கையில் இருக்கிறாரே, அவரால் எழும்பிக் கொள்ள முடியல, அவனுடைய சுய புத்தி இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லுது மனிதா உன்னால 7 மாதம் மாதிரி நீ நேரத்துக்கு தொழுதுதான் ஆகவே. அது ஒரு புறத்தில் வச்சோம், யுத்த களத்தில் இருக்கிறாங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, மும்புறமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது, விரோதிகள் முன்னால நின்று கொண்டிருக்கிறாங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப தொழுகையுடைய நேரமாகிவிட்டது. இஸ்லாம் சொல்லுது நீ யுத்தம் செஞ்சு செஞ்சு நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தொழுகைய விதத்துக்கு உனக்கு அனுமதி கிடையாது என்பதாக அந்த அளவுக்கு இஸ்லாம் ரொம்பவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னா அது தொழுகையாகத்தான் இருக்கிறேன். மேலாண்மர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊடுகளிலையும் எத்தனை மக்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் பள்ளிக்குள்ளால வாராங்க, எத்தனை வயது வந்த பெண்கள்கிட்ட தொழுகை இருக்குது, வீட்டில் சுபகூடிய தொழுகை தொழப்படுகின்றதா, எத்தனை மக்கள் அந்த தொழுகையை கலா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுகையை விட்டு ஒரு புறத்தில் வேண்டும், தொழுகைய விட்டு ஒரு புறத்தில் வேண்டும். இஸ்லாம் இமான் ஜமாத் விட்டுக்கு கூட நமக்கு அனுமதி தரல. புகாரியுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது எந்த அளவுக்கு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் வலியுறுத்தினாங்கன்னு சொன்னா, ஒரு கட்டம் வாராங்க ஹதரத் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலாங்கு கண் குர்ரார சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கண் குர்ரனான ஒரு மனிதனாக இருக்கிறேன், அதனால எனக்கு வீட்டில் தொழுது கொள்றதுக்கு அனுமதி தாங்களே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, அனுமதி எடுத்துக்கொண்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் திரும்பவும் கூப்பிட்டு எடுத்தாங்க வாங்கன்னு சொல்லி. வந்ததன் பின்னால கேட்டாங்க, பள்ளியில முஅதின் சொல்லக்கூடிய அதானுடைய ஓசை அவளுடைய காதுல விழுதா என்பதாக கேட்டாங்க. பள்ளியில சொல்லக்கூடிய அதான் உங்களுக்கு கேட்குதா என்பதாக கேட்டாங்க. சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு அதானுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மே மக்தூமே, உங்களுக்கு வீட்டுல தொழுறதுக்கு அனுமதி இல்லை, நீங்க பள்ளிக்குள்ளால வந்து இமாம் ஜமாத்தோட தொழணும் என்பதாக வலியுறுத்துறாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, இப்ப அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கண்கூர்ந்தனான மனிதன், அது மாத்திரமல்ல இன்னல் மதீனத்தை கதீரத்துல் ஹவாமி வஸ்ஸிபா, நாங்க வசிக்கக்கூடிய பட்டணம் இருக்குது, இதுல அதிகமான விஷஜந்துகள் இருக்குது, பூச்சி புழுக்கள் இருக்குது. லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், என்ன பள்ளிக்கு கூட்டிக்கொண்டு வரதுக்கு யாரும் உதவிக்கு இல்லை, நான் ஒரு தனி மனிதன், இரவுடைய நேரத்துல கஷ்டமாக இருக்குது, அப்படி இருந்தாலும் நான் பள்ளிக்குள்ளால வரணுமா என்பதாக கேட்கிறாங்க. சொன்னாங்க, அதானுடைய சத்தம் காதல விழும் என்று சொன்னா பள்ளிக்குள்ளால வந்துதான் சேர வேண்டும் என்பதாக. அன்புக்குரிய மேலானவர்களை, இப்ப யோசிச்சு பாருங்க, எங்கள எத்தனை பேர் குருடர்களாக இருக்கணும், எத்தனை மக்கள் கால்கள் ஊனமுள்ளவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய மேலானவர்களே, பள்ளிகள்ல சொல்லக்கூடிய அதான் ஒவ்வொருத்தையும் காதுகள் வெடிச்சக்கூடிய அளவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு வீடுகளையும் பள்ளிகளுடைய அதான் தட்டி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய மேலானவர்களே, எத்தனை மக்கள் பள்ளிக்குள்ளால வந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை மக்கள் இமாம் ஜமாத்தோட தொழுது கொண்டிருக்கிறோம், எத்தனை மக்கள் சுபகூடிய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய மேலானவர்களே, கியாமத்துரிய நாளில் பதில் சொல்லி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு இபாதத்துண்டா அது தொழுகையாக இருக்கிறேன். இஸ்லாம் எந்த ஒரு கட்டத்திலையும் பிட்டத்துக்கு அனுமதி தரல. அன்புக்குரிய மேலானவர்களே, யாரு தொழுகையை பொதுவாக்கு செய்வாங்களோ இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் சரி, இன்னைக்கு வாழ்க்கையில கஷ்டம் அப்பா, யார்கிட்ட கேட்டாலும் சரி, 500 ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கிறவர்கிட்ட கேட்டாலும் சரி, வாழ்க்கையில கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்குள்ளால வந்தா மனைவியை கொண்டு எனக்கு திருப்தி கிடைச்சதில்லை, குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் உண்டாகதில்லை, நிம்மதி ஒன்றை காண்றது கஷ்டமாக இருக்குது, இந்த வாழ்க்கையில பரக்கத்துகளை காண்றது கஷ்டமாக இருக்குது, இப்படித்தான் அதிகமான மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, இன்றைக்கு நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு நாங்க யோசிக்கிறோம் இல்ல, ஏனப்பா இது இப்படியான ஒரு நிலைமை உண்டாகுது, இந்த வாழ்க்கையில பரக்கத்து வருவதில்லை, மனைவி மூலமாக சந்தோஷம் உண்டாகுதில்லை, குழந்தைகளை கொண்டு திருப்தி உண்டாகுதில்லை, வியாபாரத்துல பரக்கத்து உண்டாகுதில்லை, இதனுடைய பின்னணி என்ன? அன்புக்குரிய மேலானவர்களே, இதனுடைய பின்னணி ஆகும் முக்கியமான காரணம் என்றா, நாங்க எப்ப இபாதத்துல பொறுவோக்கு செய்வோமோ அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையுடைய பரக்கத்தை கலக்கி எடுத்துருவான். குறிப்பாக தொழுக இல்லைன்னு சொன்னா அந்த வீடுகளுக்கு பரக்கத்து வரவே மாட்டுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அன்னுக்குரிய மேலானவர்களை, புகாரியுடைய ரிவாயத்துல வந்திருக்கிறது, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்தை முடிச்சுக்கொண்டு வந்தாங்க. மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்துல இரவுடைய நேரம் ஆகிட்டு இப்ப மசூரா பண்றாங்க, நாங்க எல்லாரும் இந்த இடத்துல தூங்கிட்டு காலையில நாங்க மக்காவுக்கு பேசிடுவோம் என்பதாக. இப்ப தூங்க போறாங்க, தூங்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலாங்கோ அவங்கள்ட்ட சொல்றாங்க, நாங்கெல்லாம் களைப்பில் இருக்கிறோம், அதனால என்ன செய்வோம் தெரியுமா, நாங்கெல்லாம் தூங்க போறோம், நீங்க தூங்க வேண்டாம், எங்களை ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, இன்னைக்கு சிலர்கள் சொல்லுவாங்க, எப்ப முழிப்பு வருதோ அப்ப தொழுது கொள்ளலாம், சுபவுடைய நேரம் எப்ப முழிப்பு வருதோ அது 8 மணிக்காலும் சரி 9 மணிக்காலும் சரி தொழுது கொள்ளலாம். அன்புக்குரிய மேலானவர்களே, எந்த விதமான ஏற்பாடும் இல்லை, ராவைக்கு 1 மணி 12 மணி வரைக்கும் படத்தை பார்க்கிறது, விழிச்சு கொண்டிருக்கிறது, அதுக்கு பின்னால தூங்குறது, எந்த விதமான ஏற்பாடும் இல்லை, அதுக்கு பின்னால் எப்ப முழிப்பு வருவதோ எழுப்பி தொழுது கொள்ளலாம். இந்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைப்புல வந்திருக்கிறாங்க, கஷ்டத்தோட வந்திருக்கிறாங்க, உத்தரவை நியமிச்சுறாங்க, நீங்க எழுப்பாட்டித்தான் நீங்க எழுப்பாட்டோடும் என்பதாக. யார? பிலால் ரலியல்லாஹு தஆலா. நாங்களும் ஏற்பாடுகளை செஞ்சோம், வச்சோம், எல்லாம் வச்சோம், சொல்லிட்டு படுத்தோம், அதையும் மீறி தூக்கம் பைத்திட்டா அது அல்லாவிடத்துல மன்னிப்பு. இது எந்த விதமான ஏற்பாடும் இல்ல. நல்லா படுக்கிறது, பாங்கு சொத்தம் கேட்கட்டையும் திரும்பி படுத்துக் கொள்வது, அதுக்கு பின்னால முடிப்பு வந்தா எழுப்பி தொழுது கொள்ளலாம். இஸ்லாம் சொல்லல, ஹராமாக இருக்கிறது. அன்புக்குரிய மேலானவர்களே, ஏற்பாடு செஞ்சு வச்சாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டு படுத்தாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஃபஜ்ருடைய நேரத்தை கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஃபஜ்ர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. கலைப்பல்லவா தூங்கிட்டாங்க. தூக்கம் இந்த அளவுக்கு பெய்திட்டா சூரியனுடைய வெளிச்சம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனில விழுது. அவசரமாக எழும்பி எல்லா ஸஹாபாக்களையும் எழுப்பாட்டினாங்க. எழுப்பாட்டு சொன்னாங்க, அவசரம் அவசரமாக உதவி எடுத்துன்னு வாங்க. உதவி எடுத்துன்னு வந்தாங்க. வந்ததின் பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல நீங்க தொழ வேண்டாம், வேறொரு இடத்தை காட்டினாங்க, அங்க பெய்து தொழுங்கன்னு சொன்னாங்க. வேறொரு இடத்துல தொழப்படுது சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த இடத்துல தூங்கினாங்களோ இன்னவோ வாதிம் பிகி சைத்தான், இது சைத்தானுக்குரிய பள்ளத்தாக்குன்னு சொன்னாங்க. இது சைத்தானுடைய ஆதிக்கம் உள்ள இடம் என்பதாக சொன்னாங்க. அதுக்குரிய மேலானவர்களே, களைப்புல தூக்கம் போன இடத்துக்கு அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தானுக்குரிய இடம் என்று சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஏண்ட உங்களோட வீட்டுக்கு நாங்க என்னத்தை சொல்றது? சுபகுடைய நேரத்தில் எத்தனை மக்கள் தொலைக்கு எழும்புறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை வாலிப பெண்கள்கிட்ட தொழுகி இருக்குது, எத்தனை ஆண்கள்கிட்ட தொழுகி இருக்குது, எங்களுடைய வயது வந்த மகன் தொழுகிறாரா, என்னுடைய மனைவிட்ட தொழுக இருக்குதா, எந்த இடத்துல தொழுக நடக்கலையோ அது சைத்தானுக்குரிய ஆதிக்கமான இடம் என்பதாக அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுவாங்கண்டா. எந்த இடத்துல சைத்தான் இருக்கிறானோ அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரமாட்டுச்சு, அல்லாஹ்வுடைய பரக்கத் வரமாட்டுச்சு. நாளுக்கு நாள் நோயும் நொம்பலங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அது கூடிக்கொண்டே வைத்துக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, தொழுக நிலைநாட்டப்பட வேண்டும். தொழுக நிலைநாட்டப்பட்டாதான் அதனுடைய பின்னணியில பலத்தத்துக்களை காண்றதுக்கு ஏறும். ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, குறிப்பான ஒரு மாதம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால தொழக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் ஆக வேண்டும், தொழுக நிலைநாட்டப்பட வேண்டும், இபாதத்துகளை செய்ய ஆரம்பிச்சோனோம். அன்புக்குரிய மேலானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய கடைசி பகுதியில சஹாபாக்களை வச்சு உபதேசம் செய்வாங்க, ஆர்வம் ஊட்டுவாங்க. முபாரக்கான ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளும் அது மழையாக பொழியக்கூடிய மாதமாக இருக்குது. அல்லாஹ் சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வைக்கிறான், நரகத்துடைய கதவுகளை மூடிவிடுகின்றான், சைத்தான விளங்கிட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் உலகத்துக்கு வர ஆரம்பிச்சது. நீங்க இபாதத்துகளை செய்ய தயாராக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, இப்பிலிருந்தே தயாரிப்புகளை செய்ய வேண்டும், மக்களை பள்ளியின் பக்கமாக அழைக்க வேண்டும். எல்லா உள்ளங்களும் துறப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. வீடுகளில் பெண்கள் தயாரிச்சிட வேண்டும், தயாரிப்புகளை உண்டாக்க வேண்டும், குர்ஆனுடைய திலாவத்துகளை ஆரம்பிச்சிட வேண்டும், குழந்தைகளுக்கு மத்தியில் போட்டிகளை உருவாக்கணும். அன்புக்குரிய மேலானவர்களே, அநேகமாக பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிறார்களை தீனின் பக்கமாக வளர்க்கிறதுக்கான, இந்த தீன ஊட்டத்துக்கான, மார்க்கத்தை ஊட்டத்துக்கான ஒரு ரொம்பவும் அவகாசமான ஒரு காலகட்டமாக இருக்குது, ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. குர்ஆனை படிச்சு கொடுக்கிறது, குர்ஆன் மத்தியில போட்டிகளை வச்சுறது, அவர்களை போட்டிகளை உருவாக்குறது. இந்த முழு ரமதானிலையும் இத்தனை குர்ஆன் ஓதுவீங்கன்னு சொன்னா நான் இன்னத்தை வாங்கி தருவேன். அன்புக்குரிய மேலானவர்களே, நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் அப்படித்தான் குழந்தைகள் ஆர்வமூட்ட வச்சிருக்கிறாங்க. சொல்லுவாங்களா, நீங்க குர்ஆன் ஓதுங்க, ஒரு ஹதீஸ் இன்றைக்கு படிச்சுக்கணும் வந்தா ஒரு திருதத்தை நாங்கள் தருவோம், ஒரு ஹதீஸ படிச்சா மனதம் செஞ்சா ஒரு திருவம் தருவேன் என்பதாக ஆசைகளையும் ஆர்வத்தையும் ஊட்டி குழந்தைகளுக்கு மத்தியில் தீனுடைய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, இந்த குழந்தைகளையும் தொழுகையும் பக்கமாக பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் கையோடு கூட்டிக்கொண்டு வாரது, தனக்கு பக்கத்தில் நிப்பாற்றுறது, அவர்களுக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கிறது. அன்புக்குரிய மேலானவர்களே, சஹாபா பெருமக்கள் சிறு பிராயத்திலிருந்து இந்த குழந்தைகளை வளர்த்திருக்கிறாங்க. அதே போல இந்த அளவுக்கு சொன்னா முஸ்லீமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, குன்னா நஸூமு வனஸவ்வுமு ஸிபியான ஸிகார், ஒரு நபிலான அந்த நோம்புடைய விடயத்தில் வந்திருக்கிறது, நாங்களும் நோம்பு பிடிச்சுவோம், எங்களுடைய சிறார்களையும் நாங்கள் நோம்பு பிடிச்ச வச்சோம். சஹாபாக்கள் பழக்கி இருக்கிறாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்கள் நோம்பு பிடிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் பசியின் காரணமாக நம்முடைய சிறார்கள் எல்லாம் அழுவாங்க, அழக்கூடிய நேரத்தில் நோம்ப பாதுகாக்கணும் அல்லவா, அதற்காக சில விளையாட்டு பொருள்களை செஞ்சு அவர்களுடைய கரங்களில் கொடுத்து அந்த நோம்பை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, இபாதத்துடைய தொழுகையுடைய நோம்புடைய ஆர்வங்களை அவங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு மத்தியில ஒரு ஆர்வத்தை ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி நாங்கள் அவங்களையும் இபாதத்தின் பக்கமாக கொண்டு போவோம் என்று சொன்னால், அன்புக்குரிய மேலானவர்களே, வரக்கூடிய ரமதான் ஒரு சிறப்பான ஒரு ரமதானாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். அன்புக்குரிய மேலானவர்களே, இன்னைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய ஜமான், நாங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், இன்றைக்கு முழு உலகத்திலேயும் நாலா கோணங்களிலேயும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏராளமான இன்னல்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஜமான்ல தான் இருக்கிறோம். ஏராளமான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய மேலானவர்களே, அங்களை ஈராக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் ஒரு கண்ணோட்டம் இடக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமியர்கள் ஏராளமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய உயிர்கள் அப்படியே பழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய மேலானவர்களே, சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. 50-60,000 சிறார்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அங்களை ஈராக் எடுத்துக்கொள்வோம், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டிலையும் அன்புக்குரிய மேலானவர்களே, இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏராளமான இன்னல்கள் பெரும்பான்மையான சமூகத்திலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய நாட்டுடைய நிலைமை, அன்பானவர்கள், ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான இன்னல்கள் எங்களுக்கு மத்தியில் வந்து கொண்டிருக்கிறேன். ஏராளமான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு ஜமானில இன்னைக்கு நம்முடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, இப்படியான கட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எப்படியான ஒரு நிலைமையை கையாள வேண்டும், அன்புக்குரிய மேலானவர்களே, இதை பத்தி பேசுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடைச்ச போறதில்லை. 4 சந்திகள் நின்று கொண்டு, கடை தெருவில் நின்று கொண்டு இதை பத்தி விமர்சனம் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இஸ்லாம் இப்படியான நிலைமையில எப்படி நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறேன். இஸ்லாம் எப்படி நடக்குமாறு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறேன். அன்புக்குரிய மேலானவர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். எப்ப இஸ்லாமியர்கள் சிறு பான்மையாக இருந்திருக்கிறார்களோ அந்த காலகட்டங்கள்ல பெரும்பான்மையான சமூகத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இன்னல்கள் வந்துதான் இருக்கின்றது. நமக்கு தெரியும், மக்காவுடைய காலகட்டத்தை பாருங்க, அதில் சொல்லவாகு வலிவு செல்ல தாவத்துடைய பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்நிய சமூகம் செஞ்ச கொடுமைகள் நாங்கள் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலையும் இஸ்லாமியர்களுக்கு இன்னல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து தான் இருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, சூரத்துல் புரூஜ் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் அதில் ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறான். அஸ்ஹாபுல் உஹ்துத், உஹ்துத் வாசிகளுடைய சரித்திரத்தை அல்லாஹ் பேசுறான். ஒரே நீண்ட ஒரு சம்பவமாக இருக்கிறேன். அதுல அந்த காலத்தில் இருந்த அரசன் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன என்று சொன்னா, பெரிய குழிகளை தோண்டி அதுல பிரமாண்டமான நெருப்பை மூட்டி அதில் என்ன செய்யறான்னு சொன்னா, இஸ்லாமியர்களை தூக்கி போட்டு கொலை செய்யறான். அன்புக்குரிய மேலானவர்களே, போடக்கூடிய நேரத்தில் கடைசியாக ஒரு தாய் வருகின்றால் எப்படி வாரான்னு சொன்ன, பச்சிடம் குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை ஒன்று சுமந்து கொண்டு இப்ப நெருப்புல போட போறாங்க. அந்த நெருப்பு கிழங்கு கிட்ட வந்து அந்த தாய் பாயிரத்துக்கு தயங்கிக் கொண்டிருக்கிறாள். தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த குழந்தை பேசுது. அந்த குழந்தை பேசுது, யா உம்மா இஸ் வெரி, ஏ தாயே, நீ பொறுமை செஞ்சிருவாயாக, நீ ஹக்கில் இருக்கிறாய் என்பதாக அந்த குழந்தை பேசிட்டு சொல்லுது. தாயை நீ தயங்க வேண்டாம், அதுல குளித்து விடுவாயாக என்பதாக அந்த தாயும் பாய்ந்து அதுல ஷஹீதாக்கப்படுறாங்க. இந்த சரித்திரம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்ஹாபுல் உஹ்துத், அன்புக்குரிய மேலானவர்களே, இன்றைக்கு உலகத்துல இஸ்லாமியர்களுக்கு தரக்கூடிய பிரச்சனை இருக்குது. ஏனப்பா இப்படி தரணும், இந்த அளவுக்கு இன்னல்கள் தாரத்துக்கான காரணம் என்ன? முழு உலகத்திலேயும் அன்புக்குரிய மேலானவர்களே, சிறார்கள் கொலை செய்யப்படுறாங்க, வாலிபர்கள் கொலை செய்யப்படுறாங்க, பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படுது, இஸ்லாமியர்களுடைய சொத்துகள் அவர்கள் படுகிறது. இன்றைக்கு எத்தனை மக்கள் ஏழைகளாக, அனாதைகளாக, அன்புக்குரிய மேலானவர்களே, தங்குறதுக்கு இடம் இல்ல, குடிக்கிறதுக்கு ஒழுங்கான தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், இஸ்லாமியர்கள் சொன்ன இந்த கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன கலிமாவுக்கு அமைந்துதான் இன்னைக்கு முழு உலகமும் இஸ்லாத்துக்கு எதிராக இன்னைக்கு சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அல் குர்ஆன் இதை சொல்லுது. 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவங்க இந்த அளவுக்கு இன்னல்களை தாராங்களா? காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரப்பாக அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறீங்க, கலிமா சொல்லியிருக்கிறீங்க, அதனுடைய பின்னணியில தான் இந்த அளவுக்கு இன்னல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இன்னல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, முதலாவது பொறுமையை செஞ்சு கொள்ள வேண்டும். அன்புக்குரிய மேலானவர்களே, இது எங்களுடைய உள்ளங்களுக்கு ஜெமிக்க மாட்டுச்சு. இது வரைக்கும் அப்பா நாங்கள் பொறுமையாக இருக்குது, எங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சாங்க, எங்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது, அநியாயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இது வரைக்கும் பொறுமை செய்யல என்று சொல்லி உள்ளம் தாங்க மாட்டுச்சு. குர்ஆன் சொல்லுது, பொறுமை செய்யுங்க, பொறுமைக்கு பின்னால் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. இது முதலாவது. இரண்டாவது செய்ய வேண்டிய வேலை என்று சொன்னா, அன்புக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய சிந்தனைகள் அல்லாஹ்வின் பக்கமாக திரும்ப வேண்டும், எங்களுடைய கரங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக உயர்த்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய ஆயுதம் இருக்குது, அது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆவாக இருக்கு. ஒரு மொமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் அது துஆவாக இருக்குது. எப்ப கையை ஏந்துவோமோ, அன்புக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இஸ்லாமியர்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ, அதனுடைய பின்னணியில ரொம்பவும் பாரதூரமான கஷ்டங்கள் அந்த சமூகம் பார்த்திருக்கிறாங்க. நமக்கு சரித்திரம் பேசிக்கொண்டுதான் இருக்கு. ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களை, பொறுமை செய்வோம், அல்லாஹ்விடத்தில் முறைப்படுவோம், அல்லாஹ் அதற்கான வாசல்கள் எங்களுக்கு திறந்து தருவான். அன்புக்குரிய மேலானவர்களே, நபிமார்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். பிரச்சனையுடைய நேரத்தில் எப்படி கையாண்டாங்க, எப்படியான நிலைமையை எடுத்துக்கொண்டாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு நபிமார்களும் முதலாவது தன்னுடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கமாக திருப்பியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், சூரத்துல் அம்பியாவை பெருக்கி பார்ப்போம், அல்லாஹ் நபிமார்களுடைய சரித்திரத்தை பேசுறான். அதுல ஒன்றுதான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரத்தை சொல்லி காட்டுறான். அவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ளால 40 நாட்கள் சிறைவசம் இருந்தாங்க. நீண்ட ஒரு சம்பவம். இப்ப மீனுடைய வயிற்றுக்குள்ளால இருக்கிறாங்க, பிரச்சனை வந்திருக்குது, மீனுடைய வயிற்றுக்குள்ளால வெளியால வரணும். அன்புக்குரிய மேலானவர்களை யோசிக்கிறாங்க, என்ன செய்யறது? இப்ப யோசிக்கிறாங்க, பிரச்சனை இருந்து வெளியே வரணும் என்றா, அல்லாஹ்வுடைய உதவிதான் கரத்தை ஏந்துறாங்க அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் அந்த சூரத்தில் அழகான முறையில் சம்பவத்தை சொல்லி காட்டுறான். பல இருளுக்குள்ளால வச்சு அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துறாங்க. அன்புக்குரிய மேலானவர்களே, பல இருளுன்றத்துக்கு முபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுறாங்க. 3 இருளுக்குள்ளால வச்சு துவா செஞ்சாங்க. ஒன்றே நடு ரிசீர தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் வச்சு கரம் ஏந்தினாங்க. ரெண்டாவது கட்டம் தான், அந்த மீன் ஆழ் கடல்ல தான் இருந்துச்சு. அந்த கடலுடைய ஆழமான பகுதி இருக்குது, அது ரொம்பவும் இருளான பகுதி, அந்த இடத்துல வச்சு தான் துவா செஞ்சாங்க. 3வது கட்டம் தான், மீனுடைய வயிறு இருக்குது, அது ஒரு இருண்டு அறையாக இருக்குது, அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளால வச்சு தான் துவா செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த 3 இருளுக்குள்ளால வச்சு கேட்ட துவாவை நாங்கள் கபூல் செஞ்சோம், பதில் சொன்னோம், அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வாரத்துக்கான ஏற்பாடு செஞ்சோம். செஞ்சிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்ச வேண்டாம், இது நபிமார்களுக்கு மாத்திரம் குறிப்பான விடயம் என்பதாக. அவங்க எங்களுடைய நேசர்களாக இருந்தாங்க, நபிமார்களாக இருந்தாங்க, அதனாலதான் நாங்க கபூல் செஞ்சோம் என்பதாக நினைச்ச வேண்டாம். சொல்லிவிட்டு சொல்றான், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பிரச்சனைகளும் சிரமங்களும் வரக்கூடிய நேரத்தில் யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட கரம் ஏந்துவாங்களோ, துவா செய்வாங்களோ, ஹஜாத்துகளை முன் வச்சுவாங்களோ, நாங்க பதில் சொல்வோம். செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த உம்மத்துக்காக நாங்கள் துஆ செய்வோம். எங்களுக்கு நிம்மதியான ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும், எங்களுடைய சுதந்திரங்கள் கிடைக்க வேண்டும், எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய சிறார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அன்புக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு மம்மினுடைய கடமை தான் இந்த உம்மத்துக்காக துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் செய்வோம். பெண்கள்ட்டையும் சொல்லுங்க துஆ செய்யுமாறு. முபாரக்கான ஒரு மாதம் ரமலானுடைய கடைசி பகுதி, ரமலானுடைய மாதம் வருகிறது. அன்புக்குரிய மேலானவர்களே, ரமலானில் இந்த விதமான பிரச்சனையும் வந்துடப்படாது. நமக்கு தெரியும், சென்ற ரமலானுக்கு முந்தின ரமலானுகள்ல கிரீஸ் மனுஷன் என்ற பிரச்சனையில பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கிறோம். தராவி தொழுது கொள்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சல, வீடுகள்ல பெண்களுக்கு நிம்மதியா இருக்க கிடைச்சல, ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்கு முகம் கொடுத்துட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். துஆ செய்ய வேண்டும், வரக்கூடிய ரமலான்ல பிரச்சனை வந்துடப்படாது. அழகான முறையில் இபாதத்துகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு சூழல் அமைச்சு தாரத்துக்காக துஆ செய்ய வேண்டிய கட்டாய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் துஆக்களை செஞ்சு வரக்கூடிய ரமலான அழகு படுத்துவோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்துகளையும் கைராத்துகளையும் உண்டாக்குறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான். இனிமே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எந்த விடயங்களை கேட்டோமோ அதை மௌத்து வரைக்கும் அமல் செய்யறதுக்கான தௌஃபீக் நஸீபாக்குவானாக.